الحمد لله، الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. وقال أيضا: واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب. عن زيد بن ثابت رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال لصحابته: تعبدوا بالله من الفتن ما ظهر منها وما بطن. صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அளிக்கும். சலாத்தும் சலாமும் இந்த உலகத்திற்கு இறுதியாக அருளாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள், அவர்களின் குடும்பமாகிய அஹ்லுல் பைத், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், நல்லடியார்கள், உலமாக்கள், அவுலியாக்கள் எல்லோரும் மீதும் உண்டாகட்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா என்ற உபதேசத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா ரப்பல் இஸ்ஸத் மனிதனுடைய வாழ்வை தற்காலிகமான ஒரு வாழ்வாக, உலகத்துடைய வஸ்துக்களை, உலகத்தில் காணப்படுகின்ற அல்லாஹுடைய படைப்பினங்களை அல்லாஹ் தற்காலிகமானதாக உலகத்திலே ஆக்கி வைத்திருக்கிறான். நாம் பார்க்கின்ற பிரம்மாண்டமான பூமி, வானம், சூரியன், சந்திரன், மலைகள், கடல்கள், மரங்கள், செடிகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா ஒரு நாள் அழித்து விடுவான் என்பதை அல் குர்ஆன் மிகவும் அர்த்தம் திருத்தமாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே உலக மக்கள் எதிர்பார்க்கின்ற இந்த உலக நாளுடைய முடிவு, உலகத்தில் ஏற்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள், சோதனைகள், ஃபித்னாக்கள் ஏற்படும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த சமூகத்திற்கு சொல்லிவிட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள். இந்த உலகத்துடைய கடைசி காலங்களில், இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே, இந்த உலகத்திலே தஹரூல் ஃபிதன், இந்த உலகத்தில் ஃபித்னாக்கள் உண்டாகும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுகையில் அத்தஹியாத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய ஈமானை, ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தில் அசைவையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஃபித்னாக்கள், இந்த ஃபித்னாக்களை விட்டு யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று தொழுகையில் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், ஃபித்னாவை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த துஆவை, குர்ஆனுடைய ஒரு சூராவை எப்படி எங்களுக்கு நபி அவர்கள் கற்றுத் தருவார்களோ, படித்து தருவார்களோ, அதே போன்று இந்த சமூகம் ஃபித்னாவிலே மாட்டிவிடக் கூடாது. ஃபித்னாவுடைய காலத்தில் ஒரு சமூகம் வாழாமல், ஃபித்னாவுக்கு முன்னால் அந்த சமூகம் உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற துஆவை நபி அவர்கள் எமக்கு சொல்லித் தந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அந்த காலத்திலே ஃபித்னாக்கள் நடைபெறவில்லை. முதலாவது கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் இஸ்லாமிய சமூகம் நீதமாக சமாதானமாக, எந்த அந்நிய சக்திக்கும் அடிபடாமல், அந்நிய சக்திகளுக்கு கட்டுப்படாமல் இஸ்லாமிய சமூகம் அல் கிலாஃபத்து சித்தீகியா என்று சொல்லப்படுகின்ற அபூபக்கர் சித்தீக்குடைய ஆட்சி காலத்திலே ஃபித்னாக்கள் ஏற்படவில்லை. சீரான அரசியல் முறை, சீரான பொருளாதார திட்டம், ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறது. உலகத்திலே நீதமான ஆட்சியாளர், இந்த உலகத்திலே சமாதானமும் சாந்தியும் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், இந்த உலகத்திலே சமத்துவம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், அந்த உமரின் ஆட்சி வர வேண்டும் என்று முஸ்லீம்கள் சொல்லவில்லை, முஸ்லீம் அல்லாதவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அல்-கிலாஃபத்துல் ஃபாருகியா அவர்களுடைய அந்த ஆட்சி காலம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஆட்சி காலத்திலே காணாத வேலை திட்டங்கள், அபிவிருத்திகள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே உயிரோடு நடமாறும் காலமெல்லாம் ஃபித்னா என்ற கதவை மூடிக்கொண்டுதான் இருந்தார்கள். குழப்பம் ஏற்படுவதை யூத நசாராக்களினால் சரி செய்யப்படக்கூடாது, இஸ்லாமிய கிலாஃபா பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பலமாக தைரியமாக பல நாடுகளை இஸ்லாமிய நாடாக அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே மாற்றி அமைத்தார்கள். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய சபைக்கு வருகிறார்கள். நபி அவர்களுடைய காலத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உமர் இப்னு கத்தாபை பார்த்து சொன்னார்கள், ரலியல்லாஹு அன்ஹு வஅர்தா, லா துஸீபுக்கும் ஃபித்னா மா தாம ஹாதா ஃபிக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இதோ செல்கிறார் இந்த மனிதர், இந்த உமர் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் ஒருபோதும் ஃபித்னாவிலே மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். அந்நிய சக்திகளினால் உங்களின் தலையின் ஒரு முடியை கூட பொருந்த முடியாது. கண்ணியமானவர்களே, அந்த உமரை இன்றைய இலுமுநாசிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்கள், இஸ்லாமிய நாடுகளின் பொருளாதாரத்தை தன்னுடைய உள்ளங்கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இலுமுநாசிகள், அன்றைய மஜூசிகள் திட்டம் போட்டார்கள், இந்த உமரின் ஆட்சி இன்னும் நீடிக்குமாக இருந்தால் ஆப்பிரிக்கா அல்ல உலக நாடுகள் இந்த உமரின் ஆட்சி காலத்திலே இஸ்லாமியமயமாக்கப்பட்டுவிடும், இஸ்லாமிய நாடுகளாக மாறிவிடும் என்ற அச்சத்தின் காரணத்தினால் கோழைகளாக அந்த உமர் இப்னு கத்தாப் மஸ்ஜிது நபவியிலே சுபஹுடைய தொழுகையை தொழுது கொண்டு தொழுவித்துக் கொண்டிருக்கின்ற போது, இறைவனோடு முனாஜா செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த நெருப்பு வணங்கி உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை படுகொலை செய்து விடுகிறான், ஷஹீதாக்கப்பட்டார்கள் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உமர் இந்த உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் இந்த உலகத்திலே ஃபித்னா ஏற்படாது என்று சொன்னார்களே அந்த உமர் அல் ஃபாரூக்கை இந்த இனமுநாசிகள் இந்த மஜூசிகள் படுகொலை செய்து விடுகிறார்கள். அன்றிலிருந்து இந்த உலகத்திலே ஃபித்னாக்கள் ஆரம்பிக்கும். அதற்கு பின்னால் வந்தார்கள், அதற்கு பின்னால் வந்தார்கள் ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான், மிக சிறந்த ஆட்சியாளர், நபி அவர்களின் இரண்டு பெண் குழந்தைகளை மணந்து துல்லூரை இரண்டு ஒளிகளுக்கு பிரதாபங்களுக்கு சொந்தக்காரர் என்று இன்று வரைக்கும் நாங்கள் வர்ணிக்கின்ற உஸ்மான் இப்னு அஃபான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், இரு கால்களையும் நீட்டியவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களின் தொடையின் ஒரு பகுதி தென்படுகிறது. நபி அவர்களின் மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இதனை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள் நபியுடைய சபைக்கு, சலாம் சொல்கிறார்கள். நபி அவர்கள் அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். உமர் அல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், நபி அவர்கள் அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உஸ்மான் துன்னூரைன் இரண்டு பிரகாசங்களுக்கு சொந்தக்காரர் உஸ்மான் இப்னு அஃபான் வருகிறார். நபி அவர்கள் காலை மடித்து எழும்பியிருக்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபியிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை வருகின்ற போது உமர் அல் ஃபாரூக் வருகின்ற போது நீங்கள் அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தீர்களே, காலை மடிக்கவில்லையே. சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹு அல் மலாஇகா, எந்த மனிதரை பார்த்து பாவமே அறியாத வானவர்கள் மலக்குமார்கள் வெட்கப்படுகின்றார்களோ அந்த மனிதரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா என்று எந்த உஸ்மானை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த உஸ்மான் இப்னு அஃபானுடைய ஆட்சி காலம் ஆரம்பிக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற போது உலகத்தில் ஏற்படுகின்ற சகல ஃபித்னாக்களையும் அக்குவேறு ஆணி வேறாக அழுத்தம் திருத்தமாக சஹாபாக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட நூல்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த நூல்களில் கிதாபுல் ஃபிதன் ஃபித்னாக்களை பற்றி பேசப்படுகின்ற ஒரு தனி பாடமே இருக்கிறது. உஸ்மான் இப்னு அஃபானின் ஆட்சி காலம் ஆரம்பிக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களை சந்திப்பதற்காக இன்னும் ஒரு தடவை வருகிறார்கள். வருகின்ற போது அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபி நபி அவர்களுடைய வீட்டு வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். உஸ்மான் சொல்கிறார், அபு மூசா அல் அஷ்அரி, நான் நபியை சந்திக்க வேண்டும். அபு மூசா அல் அஷ்அரி வந்து நபியிடத்திலே சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை சந்திப்பதற்காக உஸ்மான் அனுமதி கேட்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு மூசா அல் அஷ்அரியை பார்த்து சொன்னார்கள், யஅஸன் லஹு வபஷிர்ஹு பில் ஜன்னா மஅதல்வா முஸீபஹு. சொன்னார்கள், அபு மூசா அல் அஷ்அரி, உஸ்மானிடத்திலே போய் சொல்லுங்கள், வர சொல்லுங்கள், வீட்டுக்குள்ளே வர சொல்லுங்கள். மேலும் வபஷிர்ஹு பில் ஜன்னா, அவர் ஒரு சுவர்க்கவாதி என்ற நற்செய்தியை நான் சொன்னதாக உஸ்மானுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் இலகுவாக சுவர்க்கத்துக்கு செல்ல மாட்டீர்கள், இலகுவாக சுவர்க்கம் செல்ல மாட்டீர்கள். மகல்வா குசிவு, உங்களுக்கு இந்த உலகத்தில் பல பிரச்சனைகளும் சோதனைகளும் இந்த உலகத்திலே ஏற்படும் என்று உஸ்மானுடைய ஆட்சிக்கு முன்னால் நபி அவர்கள் உஸ்மானுக்கு சொல்ல சொல்லி அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி அவர்கள் தூதுவராக அனுப்புகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்போது அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபானை பார்த்து சொல்கிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு அனுமதி தந்து விட்டார்கள், அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். மேலும் நீங்கள் சுவர்க்கவாதி என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மேலும் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலே பல சோதனைகள் ஏற்படும், பல பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் நீங்கள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும். யுக்தலு மஸ்லூமா, அநியாயமாக நீங்கள் இந்த உலகத்திலே படுகொலை செய்யப்படுவீர்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், என்னிடம் பணம் இருக்கிறது, மதீனாவில் நான் தான் மிகப்பெரிய பணக்காரன் என்று கர்வத்தோடு வந்து அவர்கள் சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா, இந்த உஸ்மான் நான்கு ஹலீஃபாக்களிலும் மிகவும் விலகினமானவர், எல்லோரையும் நம்பக்கூடியவர், இறைவனை மிகவும் நம்பக்கூடியவர். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கொலை செய்யப்பட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிவீர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே உஸ்மான் இப்னு அஃபான், அல்லாஹும்ம ஸப்ரா, அல்லாஹும்ம ஸப்ரா, யா அல்லாஹ், அப்படியான ஒரு ஃபித்னாவுடைய காலத்தை நான் அடைந்தால் யுத்தம் செய்வதல்ல, பொறுமையை எனக்கு நசீபாக்குவாயா, பொறுமையை நீ நசீபாக்குவாயா என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிலாபத்துக்கு முன்னால் துஆ செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த யூதர்கள், இந்த இலிமு நாட்டிகள், இந்த கிறிஸ்தவர்கள் எப்போதும் இஸ்லாமிய கிலாபத்தை, இஸ்லாமிய ஆட்சியை, முஸ்லிம்களின் ஒற்றுமையை, சமாதானத்தை சீர்குலைப்பதற்கு எப்போதும் அவர்கள் பாவிக்கின்ற ஆயுதம் அணுகுண்டுகள் அல்ல, சீராங்கிகள் அல்ல. முஸ்லீம்களுக்குள்ளால், முஸ்லீம்களுக்குள்ளால் ஊடகங்களை, மீடியாக்களை, சமூக வலைதளங்களை பயன்படுத்தி இஸ்லாமிய கிலாபா, இஸ்லாமிய தலைமைத்துவம், இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு எதிரான இட்டுக்கட்டுகளையும் வதந்திகளையும் அவர்கள் பரப்பி விடுவார்கள். இப்போது முஸ்லீம்களுக்கு மத்தியில் அவர்களை பற்றி உண்டான கிட்டங்கள் ஏற்படும்,
இப்போது இஸ்லாமிய ஆட்சிகள் பறிபோக ஆரம்பிக்கும். இதைத்தான் நான் இவ்வளவு நேரமாக சொல்லிக் கொள்வது.
உஸ்மான் அஃபானின் ஆட்சி காலம் ஆரம்பிக்கிறது. உமர் அல் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உசுப்ப முடியாத அளவுக்கு இஸ்லாமிய கிலாபத் உறுதியாக இருந்தது. மரணித்து விட்டார்கள். உஸ்மான் இப்னு அஃபானின் ஆட்சி காலம் ஆரம்பிக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இப்போது 12 வருடங்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஆப்பிரிக்கா, சைப்ரஸ், எகிப்த், இஸ்கந்தரியா போன்ற பகுதிகள் உஸ்மான் அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்திலே இஸ்லாமிய நாடுகளாக அந்த நாடுகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, இப்போது மதீனாவில் ஒரு யூதன் இருந்தால் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திய அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன். இந்த யூதர்களின் சதி திட்டங்கள் இன்று நேற்றல்ல, உமர் அல் ஃபாரூக்கின் மரணம் தொடக்கம் இந்த நிமிடம் வரைக்கும் உலகத்திலே சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சபா யூதன், மதீனாவில் பிறந்தவன், மதீனாவில் வாழ்கின்ற இளைஞர்கள் வாலிப சஹாபாக்களுக்கு மத்தியிலே வதந்திகளை பரப்ப ஆரம்பிக்கின்றார். உஸ்மானின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திட்டங்களை தீட்ட ஆரம்பிக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, மதீனாவிலே இருந்த சஹாபாக்களின் பிள்ளைகள், இளைஞர்கள், வாலிபர்கள் யாருமே அந்த அப்துல்லாஹ் இப்னு சபாயின் திட்டத்திலே அவர்கள் யாரும் உள்வாங்கப்படவில்லை. அவரின் வதந்திகளை யாருமே நம்பவில்லை. இப்போது கண்ணியமானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு சபா ஈராக்குக்கு செல்கிறான். ஈராக்குக்கு செல்கிறான். ஈராக்கின் முக்கிய நகரங்களாகிய கூஃபா, பஸ்ரா போன்ற பிரதேசங்களுக்கு செல்கிறான். அங்கிருந்த சில முஸ்லீம்களை அவன் இனம் கண்டு அவர்களுக்கு மத்தியிலே உஸ்மான் இப்னு அஃபானை பற்றிய அவதூறுகளை சுமத்தி கோடி குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பித்துகின்றான். கூஃபாவிலும் பஸ்ராவிலும் கிளர்ச்சியாளர்களை, ஆர்ப்பாட்டக்காரர்களை, ஹர்த்தால் செய்யக்கூடியவர்களை அவன் உருவாக்குகின்றான். பிறகு எகிப்துக்கு செல்கிறான். எகிப்தில் இருக்கக்கூடிய சில முஸ்லீம்களை அவன் அவனுடைய சூழ்ச்சிக்குள்ளால் உள்வாங்கிக் கொள்கிறான். பிறகு சிரியாவுக்கு செல்கிறான், ஷாமுக்கு செல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, மதீனாவில் சஹாபாக்களினால் செய்ய முடியாத அந்த திட்டத்தை கூஃபாவிலும் பஸ்ராவிலும் எகிப்திலும் சிரியாவிலும் அவன் செய்ய ஆரம்பிக்கின்றான். கிளர்ச்சியாளர்கள் ஒரு படையாக தயாராக வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்து உஸ்மான் இப்னு அஃபானை படுகொலை செய்ய முடியாத அளவுக்கு உஸ்மான் இப்னு அஃபானின் மீது அன்றைய சஹாபாக்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஏன் தெரியுமா? அன்று மதீனாவுக்கு வந்த அன்சாரிகள், முஹாஜிரீன்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு யூதனுடைய கிணற்றில் பணம் கொடுத்துத்தான் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஏழை சஹாபாக்கள் கஷ்டப்பட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், யார் இந்த யூதனின் ரூமா அர்ரூமா எனப்படுகின்ற இந்த கிணற்றை யார் வாங்கி முஸ்லீம்களுக்காக வக்ஃப் செய்வாரோ அவருக்கு சொர்க்கம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்திலே உஸ்மான் இப்னு அஃபான் 12,000 வெள்ளி நாணயங்களை கொடுத்து அந்த தோட்டத்தையே வாங்கி முஸ்லீம்களுக்கு வக்ஃப் செய்தார் உஸ்மான் இப்னு அஃபான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜிதுல் நபவி விஸ்தரிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. இந்த நேரத்திலே சஹாபாக்களிடத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காணியை விலை கொடுத்து வாங்க வேண்டுமாக இருந்தால் 25,000 வெள்ளி நாணயங்கள் தேவைப்படுகிறது, யார் அதனை வாங்கி கொடுப்பது என்று கேட்ட நேரத்திலே இந்த உஸ்மானிபுல் அஃபான் வந்தார். இந்த உஸ்மானிபுல் அஃபானின் மீது மதினாவிலே வாழ்ந்த இஸ்லாமிய சமூகம் நம்பிக்கை வைத்திருந்த காரணத்தினால் மதினாவுக்கு வந்து உஸ்மானிபுல் அஃபானை படுகொலை செய்ய முடியாது. இந்த நேரத்தில் அன்று சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு வருவதை போன்று நாம் கிளர்ச்சி செய்ய வரவில்லை, ஹஜ்ஜுக்காக நாங்கள் வருகிறோம். ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களை தடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இஹ்ராத்தோடு வருகிறார்கள், பஸ்ராவில் இருந்து, கூஃபாவில் இருந்து, எகிப்தில் இருந்து, சிரியாவில் இருந்து இஹ்ராத்தோடு ஒரு படை வருகிறார்கள். மக்காவிலே ஹஜ்ஜுடைய அமல்களை முடித்துவிட்டு மதீனாவுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் வருகிறார்கள். அதுவல்ல நோக்கம் உஸ்மான் இப்னு அஃபானை அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அவரை படுகொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே வருகிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ஜனாதிபதியாக இருக்கிறார், கலீஃபாவாக இருக்கிறார்கள். அவரின் அந்த இலகிய மனதை பாருங்கள், அவரின் அஹ்லாக்கை பாருங்கள். சமாதானத்தை விரும்பியவர், சாந்தியை விரும்பியவர், வன்முறையை விரும்பாத ஒருவர். கண்ணியமான சகோதரர்களே, மதீனாவுக்கு வருகிறார்கள், உஸ்மான் இப்னு அஃபானுக்கு செய்தி வருகிறது, உங்களை படுகொலை செய்வதற்காக ஒரு படை வருகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மின்பரிலே உஸ்மான் இப்னு அஃபான் இருக்கிறார். சஹாபாக்களை அழைத்தார், அழைத்து சொல்கிறார், என்னை கொல்லுவதற்காக, என் மீது போரியான குற்றச்சாட்டுகளை வைத்து என்னை படுகொலை செய்வதற்காக ஒரு படை மதீனாவுக்கு வருகிறார்கள். சஹாபாக்கள் கொந்தளித்தார்கள், சஹாபாக்கள் கொந்தளித்தார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவே, அவர்களை கொண்டு விடுங்களே, அவர்களை கொண்டு விடுங்களே. ஆதாரமாக நபியுடைய ஒரு ஹதீஸை சஹாபாக்கள் சொன்னார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலத்திலே இந்த உலகத்திலே ஃபித்னாக்கள், குழப்பங்கள் ஏற்படும். இப்படியான குழப்பங்கள் ஏற்படுகின்ற போது இதா அராத அஹதுக்கும் அய்யுஃபர்ரிக அம்ர முஸ்லிமீன வஹிய ஜம்அ, முஸ்லிம்கள் ஒரு ஊரிலே, ஒரு நாட்டிலே, ஒரு சமூகத்திலே ஒற்றுமையாக வாழ்கின்ற போது முஸ்லீம்களின் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு யாராவது வந்தால், முஸ்லீம்களுக்கு எதிராக யாராவது கிளர்ச்சி செய்தால், இஸ்லாமிய ஆட்சியை பறிப்பதற்கு யாராவது திட்டங்கள் தீர்த்தி முஸ்லீம்களின் ஒற்றுமைக்கு ஆப்பு வைப்பதற்கு யாராவது வந்தால், அவனை வாடினால் கொண்டு விடுங்கள், கரிநம்மன்கான் அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை.
இந்த ஹதீஸை சஹாபாக்கள் சொல்லி உஸ்மான் இப்னு அஃபானிடத்திலே சொல்கிறார்கள், அனுமதி தாருங்கள், அந்த இளைஞர்களை நாங்கள் கொன்று விடுகிறோம். சொன்னார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இல்லை, நஃபு அன்ஹும். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், நஃபு அன்ஹும், அவர்களை மன்னித்து விடுவோம், அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நாங்கள் கேட்டு எங்களுடைய உண்மை எது, இதுதான் உண்மை என்று அவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துவோம். இந்த என்னுடைய 12 வருட ஆட்சி காலத்தில் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக நான் எதை செய்திருக்கிறேன் அதை அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நபியுடைய காலத்தில், அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்திலே பள்ளி வாசலிலே முஅத்தினாக இருக்கக்கூடிய முஅத்தின்மார்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படவில்லை. முதல் முதலாக முஅத்தின்மார்களுக்கும் சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும்.
அவர்களுக்கும் வயிறு இருக்கிறது, அவர்களுக்கும் தேவைகள் இருக்கிறது,
அவர்களுக்கும் உணர்வு இருக்கிறது,
அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது என்பதை உணர்ந்த உஸ்மான் அப்பான் முஅத்தின் மார்களுக்கு சம்பளத்தை நியமித்தவர்கள் உஸ்மான் அப்பான். இன்று வரைக்கும் அந்த சுன்னத் ஹயாத்தாக்கப்படுகிறது மஸ்ஜித் நபவி. கண்ணியமான சகோதரர்களே, இப்போது அவர்கள் வருகிறார்கள்,
கொலை செய்ய வந்த கிளர்ச்சியாளர்களை பள்ளிவாசலிலே அழைத்து சமாதான உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார்கள் உஸ்மான் இப்னு அஃபான்.
கேட்கிறார்கள், என்ன குற்றத்தை முன்வைக்கின்றீர்கள்? கண்ணியமான சகோதரர்களே, நான்கு கலீஃபாக்களிலும் மிகவும் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான். அந்த கிளர்ச்சியாளர்கள் அவதூறை சுமத்துகிறார்கள், சொல்கிறார்கள், இன்ன ஜமாஅத்தல் அம்பால லினஃப்சிக வலி அவ்லாதிக், நீங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் பொது சொத்துக்களை அபகரித்திருக்கின்றீர்கள். உஸ்மான் இப்னு அஃபான் சொல்கிறார், உஸ்மான் இப்னு அஃபான் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், இன்னி கதபுல் லீது வானா அக்பருல் அஹ்லா, சொல்கிறார்கள், நான் இந்த கிலாபத்தை பொறுப்பேற்கின்ற போது மதீனா நகரத்திலே என்னை விட செல்வந்தர்கள் மதீனாவில் அல்ல உலகத்திலே யாருமே இருக்கவில்லை. இன்று சொல்கிறார் உஸ்மான் இப்னு அஃபான், சொன்னார்களே, நான் இந்த சமூகத்துக்காக என்னை கொல்லுவதற்காக தாகத்தில் சாக போன அந்த சமூகத்திற்கு தண்ணீர் புகட்டிய உஸ்மான், பள்ளிவாசலில் இடமில்லாமல் தத்தளித்த சமூகத்துக்கு பள்ளியை கட்டிக் கொடுத்த உஸ்மான், சொல்கிறார்கள் உஸ்மான் இப்னு அஃபான், நான் ஹலீஃபாவாக பதவியேற்கின்ற போது நான் தான் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன். இன்று என்னிடத்திலே இரண்டே இரண்டு ஒட்டகங்கள் மாத்திரம் தான் இருக்கிறது. சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அப்படித்தானே? சஹாபாக்கள் எல்லோரும் சொன்னார்கள் அப்படித்தான். இரண்டாவது குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள், கண்ணியமான சகோதரர்களே, சிறிய வயதுள்ளவர்களை, மூத்த சஹாபாக்கள் இருக்கின்ற போது சிறிய வயதுள்ள சஹாபாக்களை நீங்கள் அமீர்களாக கவர்னர்களாக ஆக்குகின்றீர்களே. உஸ்மானின் அம்பான் அதற்கும் பதில் சொன்னார்கள்,
சொன்னார்கள்,
சொன்னார்கள், எனக்கு முன்னால் வாழ்ந்த என்னை விட சிறந்த சையதுல் முர்சலீன்
முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கின்ற போது உஸாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 17 வயது சஹாபியை ஒரு யுத்தத்தின் தளபதியாக ஆக்கினார்களே, அது உங்களுக்கு தெரியாதா?
என்னை விட சிறந்த நபி அவர்களே, சின்னவர்கள் அவர்கள் அனுபவம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பதவியை கொடுக்கலாம் என்று காட்டினார்கள்.
அதுதான் நான் பதவியை கொடுத்தேன்.
கண்ணியமான வாய் அழைத்து போனார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் நினைத்தார்கள் திரும்பி போய்விடுவார்கள் என்று. போனவர்கள் திரும்பி வந்து உஸ்மான் இப்னு அஃபானுடைய வீட்டை சூழ்ந்து கொள்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் 82 வயதாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் என்னை இவர்கள் கொண்டு விடுவார்கள்.
சஹாபாக்கள் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளை ஹஸனையும் ஹுசைனையும், அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ், மர்வான்
போன்ற சஹாபாக்கள் உஸ்மான் இப்னு அஃபானை பாதுகாப்பதற்காக வருகிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் என்ன சொல்றார்கள் தெரியுமா?
அஸ்மு அலைக்கும், உறுதிமொழி எடுக்கிறேன்,
தர்ஜிஉ இலா புயூதிக்கும், நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க,
வதவாஉ அஸ்லிஹதகும், ஆயுதங்களை விட்டு விட்டு வீட்டுக்கு போய்விடுங்கள். அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களின் தலப்பாகையை தன்னுடைய தலையில் கட்டிக்கொண்டு 500 சஹாபாக்களை எடுத்துக்கொண்டு உஸ்மான் இப்னு அஃபானை பாதுகாப்பதற்காக வருகிறார்கள். இந்த ஹலீஃபா அநியாயமாக கொலை செய்யப்படக்கூடாது, எங்களுக்கு தண்ணீர் புகட்டியவர், எங்களுக்கு பள்ளிவாசலை கட்டி தந்தவர், முஅஸ்ஸின்மார்களுக்கு சம்பளம் கொடுத்தவர், இன்னும் இஸ்லாமிய பல நாடுகளை இஸ்லாமிய நாடாக மாற்றிய இந்த அல்லாஹ்வின் வழியுல்லா, அல்லாஹ்வின் வழி, இறந்து விடக்கூடாது. 500 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்திலே உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஜுஸீத கைரன் யா அலி,
அலியே ஜஸாகுமுல்லாஹு கைரா, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தருவான், வீட்டுக்கு போய்விடுங்கள்,
வீட்டுக்கு போய்விடுங்கள்.
லா உஹிப்பு அன் யுஹ்ரா அஜபும் பிஸதமி, எனக்காக இந்த மதீனாவுடைய புனிதமான நகரத்திலே ஒரு துளி இரத்தம் சிந்துவதை நான் விரும்புகிறேன்.
திருப்பி அனுப்பினார்கள். சிரியாவிலிருந்து முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், என்னுடைய படையை அனுப்புகிறேன், சொன்னார்கள், உங்களுடைய படையை இங்கே அனுப்பாதீர்கள், அவர்கள் வந்தால் மதினாவிலே வாழ்கின்ற சஹாபாக்களுக்கு அது இடங்களாக போய்விடும், நான் மரணித்து விடுகிறேன் சொல்கிறார்கள். சிரியாவுக்கு வந்து விடுங்களே சொன்னார்கள். என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு நான் தூரம் சென்றுபோக மாட்டேன், அவர்களுக்கு பக்கத்திலே வந்து விடுவேன். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், இரவிலே தொழுகிறார்கள், தூங்குகிறார்கள், கனவு காண்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், யா உஸ்மானு துஃதிர் இந்தனா கதன், நாளைய தினம் எங்களோடு வந்து நீங்கள் நோன்பு திறந்து கொள்ளுங்கள். இரவிலே நின்று வணங்கினார்கள், நோன்பு பிடித்தார்கள், குர்ஆனை திறந்தார்கள், ஓதினார்கள், சூரா ஃபாத்திஹாவை ஓதினார்கள், பக்ராவை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது கிளர்ச்சியாளர்களில் ஒருவர் உள்ளுக்கு வந்து உஸ்மான் இப்னு அஃபான் கையை வைத்து குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கின்ற போது உஸ்மான் இப்னு அஃபானின் கையை வெட்டி விடுகிறார். 82 வயதிலே உஸ்மான் இப்னு அஃபானின் கை வெட்டப்படுகிறது. சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். சொன்னார்கள், வகில் கயதுன் கதபத்தில் குர்ஆன், இது சாதாரணமான கையல்ல, அன்று நபி அவர்களுக்கு வஹி இறக்கப்படக்கூடிய காலத்தில் அந்த வஹியை என்னுடைய கையினால் நான் எழுதியிருக்கிறேன், அந்த கையை நீ வெட்டிவிட்டாய், பரவாயில்லை என்று சொன்னார்கள். பிறகு ஷஹீதாக்கப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஜனாசாவை சுமந்து கொண்டு ஜன்னத்துல் பக்கியில் அடக்குவதற்கு கூட அந்த கிளர்ச்சியாளர்கள் விடவில்லை. ஜன்னத்துல் பக்கீக்கு வெளியிலே பாதையிலே அடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஹஜ்ரத் அலி, ஜுபைர் இப்னு முத்அயின், ஹத்தீம் இப்னு ஹிசாம், ஜுபைர் இப்னு அவ்வாம் போன்ற சஹாபாக்கள் வருகிறார்கள். சந்துக் இல்லாமல் வீட்டு கதவியிலே, வீட்டு கதவுக்கு மேலே இஸ்லாமிய மூன்றாவது கலீஃபாவின் ஜனாசாவை சுமந்து கொண்டு ரோட்டிலே கொண்டு போய் ஜனாசாவை அடக்கி விடுகிறார்கள். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு தொழுவிக்கார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த இலுமினாட்டிகள், இந்த மஜூசிகள், இந்த யூதர்கள், இந்த கிறிஸ்தவர்கள் இன்றைய நேற்றல்ல இஸ்லாமிய இரண்டு கலீஃபாக்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்பியிருக்கிறார்கள். இஸ்லாமிய ஆட்சிக்கு ஆக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த உஸ்மானை அல்லாஹ் வீணாக்கவில்லை. இன்று வரைக்கும் நபியுடைய பள்ளி வாசலில் இமாம் தொழுவிப்பது நபி அவர்கள் தொழுவித்த மிஹ்ராப் அல்ல, அல் மிஹ்ராப் உஸ்மான். இமாம் அவர்கள் வெள்ளிக்கிழமையுடைய தினம் நபியுடைய மின்பரிலே ஹுத்பாவை ஓதிவிட்டு தொழுவிப்பது உஸ்மான் இப்னு அஃபான் தொழுவித்த இடத்திலே. ஜன்னத்துல் பகியிலே 10,000 சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 10,000 சஹாபாக்களின் யாருக்கும் அடையாளம் விடப்படவில்லை. இன்று அடையாளம் விடப்பட்ட ஒரு சஹாபியின் கபர் ஜன்னத்துல் பகியிலே இருக்கும் என்றால் உஸ்மான் நடுவிலே நீல நிறமான அடையாளம் போடப்பட்டிருக்கக்கூடிய கபர் உஸ்மான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகத்திலே இத்தினாக்கள் ஆரம்பித்தது, குழப்பங்கள் ஆரம்பித்தது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், முஸ்லிம்கள் ஈமான் கொண்டதனால் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா சோதனைகளும் ஃபித்னாக்களும் ஏற்பட மாட்டாது என்று? ஏற்படும். وَجَعَلْنَا بَعْضَكُمْ لِبَعْضٍ فِتْنَةً, உங்களில் சிலரை சிலருக்கு ஃபித்னாவாக நாங்கள் ஆக்குவோம். அதஸ்பிரூன், நீங்கள் பொறுமை செய்கிறீர்களா என்பதை பார்ப்போம். என்னை கைப்பற்றி விடுவாயாக, மௌத்தாக்கி விடுவாயாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் மரணத்தை வெறுக்கின்றால், ஆனால் அந்த மனிதன் ஃபித்னாவுடைய காலத்திலே வாழ்ந்து அவனின் ஈமானை இழப்பதை விட அவன் மரணிப்பது மேலானது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படியான இரு முனாபிகள்
இப்படியான கிறிஸ்தவர்கள் இப்படியான யூதர்களுடைய திட்டங்கள் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் உலகத்திலே அலஞ்சேறிக் கொண்டிருக்கிறது. இவர்களின் சதிகள் திட்டங்களை இடம் கண்டு அவைகளுக்கு எதிராக செயல்படுவதற்கு ஹிக்மத்தாக செயல்படுவதற்கு எமக்கும் இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் அல்லாஹ்வுத்தால நசீபாகுவானாக. யாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாருடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாரை ஈமானோடு வாங்கி ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாகும்.